ஆளும் கோயிலிஷன் செல்வாக்கு சரிந்திருப்பதாக இவ்வருடம் வெளிவந்துள்ள முதலாவது கருத்து கணிப்பு கூறுகிறது. இரு கட்சி விருப்பு வாக்குகள் அடிப்படையில் கோயிலிஷனுக்கு 46% என்றும் லேபர் கட்சிக்கு 54% என்றும் புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. ஆனால் கோயிலிஷன் அதிருப்தி வாக்குகள் லேபர் கட்சிக்கு சென்றடையவில்லை. அதற்கு பதில் அவ்வாக்குகள் சுயாதீன உறுப்பினர்களுக்கும் சிறு கட்சிகளுக்கும் சென்றடைந்துள்ளன. முதன்மை வாக்குகளில் ஒன் நேஷனுக்கு 8% உள்ளதாக புதிய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து ஒன் நேஷன் தலைவர் போலின் ஹான்சன் சேனல் 7 இவ்வாறு கூறினார்.
I'm thrilled with it. I'm so surprised and actually thrilled with the support that I'm getting Australia-wide. But, you know, politics, look, you can be up high one day and you're damn low the next day. So anyway, let's just see.
சிறு கட்சிகளின் செல்வாக்கு மக்களிடையே அதிகரித்திருப்பது அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாக உள்ளது என்று கருவூல காப்பாளர் ஸ்காட் மோரிசன் கூறியுள்ளார்.
What we see here is that support for non-major parties, which is a challenge to mainstream politics, and I think that the challenge for the government is to demonstrate, particularly as we go over the course of this year and we lead up to the budget, that mainstream politics, a mainstream government, a centrist government, centre-right government in the Turnbull government, can deal with the issues that are most concerning.
ஆஸ்திரேலியாவின் அகதிகள் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதற்கு கைமாறாக எதுவும் கேட்கவில்லை என்று பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறியுள்ளார்.
I've stood up for Australia and the president has given us a commitment to honor the deal entered into by his predecessor and we thank him for that commitment.
Did he ask for anything in return?
There's absolutely not. We assess all requests for military assistance on their merits and there is no linkage at all between an arrangement relating to refugee resettlement and any other matters.
அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமாவின் நிர்வாக காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட அகதிகள் பரிமாற்ற உடன்படிக்கையின்படி பப்புவா நியூகினி மற்றும் நவ்ரு தடுப்பு முகாம்களில் உள்ள 1250 அகதிகள் அமெரிக்காவில் குடியமர்த்தப்படுவர். இதுகுறித்து கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் பிரதமர் மால்கம் டர்ன்புல்லுக்கும் இடையில் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் சுமூகமான ஒன்றாக அமைந்திருக்கவில்லை என செய்திகள் வெளிவந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். தெற்கு ஆஸ்திரேலியாவின் செனட்டர் கோரி பெர்னாடி ஆளும் கோயிலிஷனிலிருந்து அடுத்த 48 மணி நேரத்தில் விலகி அவரின் சொந்த அரசியல் கட்சியான ஆஸ்திரேலியன் கன்சர்வேட்டிவ்ஸ் கட்சியை ஆரம்பிக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் செனட்டர் கோரி பெர்னாடி தனது கட்சியில் இணையும்படி தனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு எதுவும் இதுவரை விடுக்கவில்லை. அதேபோல் தனது விலகல் பற்றி அவர் இன்னும் பிரதமர் அவர்களிடமும் உரையாடவில்லை என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு ஆஸ்திரேலியாவின் மற்றொரு லிபரல் செனட்டர் சைமன் பர்மிங்ஹாம் இவ்வாறு கூறினார்.
I believe and I'm confident that Corey is someone of his word and his words have been very clearly and that he believes we are stronger united.
செனட்டர் கோரி பெர்னாடி கோயிலிஷனிலிருந்து விலகுவது குறித்து தான் கவலைப்பட போவது இல்லை என்றும் அதைவிட மக்கள் நலன் குறித்து யோசிக்க பல விடயங்கள் உள்ளன என்று எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் கூறியுள்ளார்.
And the people of Australia don't care what goes on down the hallway. Whether or not Cory Bernardi stays or goes, whether or not Malcolm goes, whether or not Tony comes back or Julie Bishop finally gets a run, that isn't what's going to help people be able to pay for their first house. It doesn't help people find a job or keep a job.
கத்தோலிக்க தேவாலயங்கள் மீது கடந்த 30 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 400,000 அதிகமான சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று ஆஸ்திரேலிய சிறார் பாலியல் துஷ்பிரயோக ஆணையம் தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 93 கத்தோலிக்க தேவாலய அதிகாரிகளால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளான சிறார்களின் வயது 10 முதல் 11 வரை காணப்படுவதாக ஆணையத்தின் விசாரணைக்கு உதவும் வழக்கறிஞர் கெயில் ஃபர்னஸ் கூறினார்.
Of the 1,880 identified alleged perpetrators, 597 or 32% were religious brothers, 572 or 30% were priests, 543 or 29% were lay people, and 96 or 5% were religious sisters. Of the alleged perpetrators, 90% were male and 10% were female.
ஆஸ்திரேலிய வரலாற்றில் மிக பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை நியூ சவுத்வேல்ஸின் தெற்கு கடற்கரையோரப் பகுதியில் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் 312 மில்லியன் டாலர் பெருமதியான 1.4 டன் கொக்கெயின் போதைப் பொருட்களை படகில் கடத்தி சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர்.
Shortly after midnight on Thursday, Royal Navy assets intercepted the Alaka off the New South Wales coast. On board were found a 63-year-old New Zealand man and a 54-year-old dual national of Swiss Fijian origin. A large number of packages wrapped in plastic were discovered on the yacht, and initial testing, as the minister has indicated, turned a positive result to cocaine.
இனி விளையாட்டு செய்தி ஒன்று. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 24 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வென்றது. இதன் மூலம் ஒருநாள் போட்டித் தொடரை 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து வென்றுள்ளது. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நியூசிலாந்தில் நடைபெற்றது. இதில் முதல் போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றது. 2வது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் 3வது ஒருநாள் போட்டி ஹாமில்டன் நகரில் நேற்று நடந்தது. டாஸை வென்று முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 281 ஓட்டங்களை குவித்தது. வெற்றி பெற 282 ஓட்டங்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஆடவந்த ஆஸ்திரேலிய அணி 257 ஓட்டங்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.